நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
போகேன்வில் புதிய நாடாக உருவெடுக்கும் போகேன்வில் நாட்டின் பின்னணி வரலாறு, சுதந்திர போராட்டம், எதிர்காலம். போகேன்வில் மக்கள் சுதந்திரமாக வாழ விரும்புகிறார்கள். அவர்கள் விருப்பம் நிறைவேறுமா? பதில் தேடுகிறார் குலசேகரம் சஞ்சயன்.
நில உரிமையாளர்களுக்கு 5% ராயல்டி எனப்படும் ஆதாயம் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை பப்புவாநிகினி நாடாளுமன்றத்தில் நிராகரிக்கப்பட்டது என்றும், அதிலிருந்து ஆரம்பமாகியது பங்குனா சுரங்க போராட்டம் என்றும் கடந்த வாரம் கூறியிருந்தோம். அது போகன்வில் மக்களின் சுதந்திர போராட்டமாக எப்படி மாறியது என்று இந்த நிகழ்ச்சியில் விரிவாக பார்ப்போம். போகன்வில் பகுதியிலிருந்து பல வளங்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டன. 6-10 million ஸ்டெர்லிங் பவுண்ட்ஸ் பெறுமதியான அங்கிருக்கின்ற மரங்களை வெட்டி ஏற்றுமதி செய்வதற்கு நில உரிமையாளர்களுக்கு வெறும் 30,000 ஸ்டெர்லிங் பவுண்ட்ஸ் மட்டுமே வழங்கப்பட்டது. நில உரிமையாளர்களுக்கு ஆதாயம் வழங்கப்பட வேண்டுமென்ற கோரிக்கை பப்புவாநிகினி நாடாளுமன்றத்தில் நிராகரிக்கப்பட்டதைத் தொடர்ந்து லியோ லெமே என்ற கத்தோலிக்க மதகுரு அப்போதைய ஆளுநர் டொனால்ட் கிளீலண்டுக்கு ஒரு கடிதம் எழுதினார். உள்ளூர் மக்களை மதப்பிரச்சாரக் குழுக்கள் தூண்டிவிடுகின்றன என்ற குற்றச்சாட்டை அந்த கடிதத்தில் மறுத்திருந்தார். உள்ளூர் மக்களின் வாழ்வியல் முறைகளுக்கு எதிராக அரசு செயல்படுகிறது என்பதை சுட்டிக்காட்டி, மக்களுக்கு சேவை செய்யத்தான் அவர் அந்த நாட்டிற்கு வந்த காரணத்தால் அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பதாக கூறியுள்ளார்.
The administration is not being fair to the people by refusing to have due regard for native law and custom. I stick with the people whom I have come to serve. This position is not anti-administration but pro-people.
நில உரிமையாளர்களின் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் 1967 ஜூன் மாதத்தில் கான்சிங்க் ரியோ டின்டோ ஆஸ்திரேலியா CRA என்ற நிறுவனம் பெங்குனா பிரதேசத்தில் சுரங்க வேலைகளை ஆரம்பித்தது. அரவா, கியட்டா, லொலுஹோ பகுதிகளிலும் சுரங்க வேலைகளுக்கு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படும் வேளை போகன்வில் மக்கள் சார்பாக ஆஸ்திரேலிய உச்சநீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் சுரங்க நிறுவனங்களுக்கு சார்பாகவே தீர்ப்பு வழங்கப்பட்டது. அந்த வேளையில்தான் சிறிதாக ஒரு புரட்சிப்படை உருவாகியது. நப்பிடக்கோ நவிட்டு என்ற பெயரில் உருவான இந்த சிறிய குழுவை அடக்க பப்புவாநிகினி அரசு படைகளை அந்த பிரதேசத்திற்கு அனுப்பியது. இந்த குழுவை சேர்ந்த 200 வரை கொல்லப்பட்ட போது அதன் தாக்கம் என்ன என்று அரசுக்கு அப்போது தெரியவில்லை. 1970 ஒரு மக்கள் கருத்துக்கணிப்பை நப்பிடக்கோ நவிட்டு என்ற அமைப்பு நடத்தியது. 16,000 வாக்குச்சீட்டுகள் விநியோகிக்கப்பட்டன. 11,000 பேர் பப்புவாநிகினியை பிரிந்து தனிநாடு அமைக்க வேண்டும் என்று வாக்களித்தார்கள். இதனை பப்புவாநிகினி நாடாளுமன்றத்திற்கு எடுத்து சென்ற பால் லப்பூன் ஒரு பரந்த மக்கள் கருத்துக்கணிப்பு நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார். ஆனால் அது நிராகரிக்கப்பட்டது. 1972 தாமிரம் அல்லது செம்பு மற்றும் தங்கம் என்பன பெருமளவிலாக பங்குனா சுரங்கத்திலிருந்து CRA எடுக்க ஆரம்பித்தது. அதற்கடுத்த வருடம் யாரும் எதிர்பார்க்காத அளவு லாபம், $158 million லாபம் ஈட்டியது CRA.
April 1972. The ore is not rich and passes through a series of processes before yielding its 0.5% in copper and lesser gold and silver content. But 90,000 ton from the primary crusher to the stockpile. This is the final process at the mine site before the concentrate is pumped across the mountains inside a steel pipeline that's to Bougainville and the whole of Papua New Guinea.
பெங்குனா சுரங்கம் குறித்து சில விடயங்கள் கூறப்பட வேண்டும். பெங்குனா சுரங்கத்தில் கிடைத்த செம்பு மற்றும் தங்க தாது பொருட்கள் தரத்தில் மிகவும் குறைவானவை. கல்லையும் மண்ணையும் அதிலிருந்து பிரித்துவிட்டு கப்பல்களில் இந்த தாது பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டன. ஆரம்பத்தில் ஜப்பான், ஜெர்மனி மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகள்தான் முக்கிய வாடிக்கையாளர்களாக இருந்தார்கள். பின்னர் அந்த பட்டியலில் சீனா மற்றும் தென்கொரியாவும் இணைந்து கொண்டன. மிக குறைந்த தரத்தில் கிடைத்த செப்புத்தாதை பிரித்தெடுத்த பெங்குனா சாலை தொழில்நுட்ப ரீதியாக மிக திறமையாக செயல்பட்டது என்று கருதப்பட்டது. இதற்கு உள்ளூர் மக்களின் செயற்பாடுதான் முக்கிய காரணம் என்று சொல்லப்படுகிறது. அவர்களை பயிற்றுவித்த CRA திறம்பட அந்த மக்களை செயற்பட வைத்தாலும் பெங்குனா சுரங்கம்தான் போகன்வில் மக்களை தனி நாடாக பிரிந்து செல்வதற்கான முக்கிய காரணியாக இருந்தது. அதற்கு நாம் முன்னர் குறிப்பிட்டது போல போகன்வில் மக்களின் நில உரிமை முதல் காரணம். போகன்வில் பூர்வீக மக்கள் நிலத்தின் மேல் உரிமை கொண்டிருந்தார்கள். ஆனால் மேற்கத்திய சட்டங்கள் அவர்கள் மேல் திணிக்கப்பட்டன. இந்த கனிம வள நிலங்கள் அரசுக்கு உடைமையாக்கப்பட்டன. இதற்கு முன் போகன்வில் மக்களின் சராசரி ஆயுட்காலம் 47 ஆண்டுகள்தான். ஆனால் அந்த காலகட்டத்தில் அவர்களது சராசரி ஆயுட்காலம் 60 ஆண்டுகளாக உயர்ந்திருந்தது. எனவே அதிகப்படியானவருக்கு உணவு வழங்க வேண்டிய தேவையும் அந்த பிரதேசத்தில் இருந்தது. போகன்வில் மக்கள் ஒரே தேசத்தில் வாழ்ந்தாலும் வெவ்வேறு இனக்குழுக்களாக இருந்தார்கள். அவர்கள் எல்லோரது விருப்புகளும் கருத்துகளும் ஒரு மனதானவையாக இருக்கவில்லை. அது மட்டுமல்ல, ஆங்கிலம் மட்டுமே பேசும் ஆஸ்திரேலியர்களுடன் கருத்து தொடர்பாடலிலும் சிக்கல் இருந்தது. இறுதியானதும் முக்கியமானதுமான காரணம் இந்த சுரங்கம் சுற்றுச்சூழலில் ஏற்படுத்திய பாதிப்புகள். பெங்குனா சுரங்கத்தின் சுற்றுச்சூழல் பாதிப்பு வெளிப்படையானது மட்டுமல்லாமல் கணிசமானதும் கூட. இந்த சுரங்கம் செயல்பட்ட காலப்பகுதியில் சுமார் 1.25 பில்லியன் டன் தாதுப் பொருட்களிலிருந்து சுமார் 10 மில்லியன் டன் செப்பு மற்றும் தங்கம் பிரித்தெடுக்கப்பட்டது. எஞ்சியவற்றை 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். 1. திடக்கழிவுகள், மணல், பாறை போன்ற பொருட்கள் மீண்டும் மண்ணோடு மண்ணாக கலப்பதில் எந்த பிரச்சனையும் ஏற்படுவதில்லை. ஆனால் டெய்லிங்ஸ் என்று சொல்லப்படும் கழிவு நீர் ஹெவராங் ஆற்றில் கலக்கவிடப்பட்டது. அந்த ஆறு ஜபா என்ற நதியுடன் இணைந்து பின்னர் கடலில் கலந்தது. மேற்கு நோக்கி பாய்ந்த இந்த ஆறு கடலோர சமவெளிகளை கடந்து கடலுக்கு செல்லும் போது சுமார் 1000 ஹெக்டேர் பரப்பளவு, கிட்டத்தட்ட சிட்னி நகரின் நிலப்பரப்பை சுற்றி வளைத்து செல்லும் போது போகும் இடமெல்லாம் பாழாக்கி கொண்டு போனது. ஆற்றில் இருந்த மீன் வகைகள் இறந்து போயின, பயிர்கள் பாழ்பட்டு போயின. ஆற்றிற்கு அருகில் வாழ்பவர்களுக்கு தோல்வியாதி சுவாசக் கோளாறுகள் உருவாகின. ஆனால் சுரங்க நிறுவனமோ தம்மால் இப்படி ஒன்றும் நடக்கவில்லை என்று கூறி வந்தது. 1988 ஆம் ஆண்டில் பப்புவநிகினி கனிம வள எரிசக்தி அமைச்சர்கள் மற்றும் மாகாண விவகாரங்களுக்கான அமைச்சர்கள் பெங்குனாவிற்கு சென்று மக்களிடம் புகார்களை கேட்டதன் விளைவாக இந்த சுரங்கம் சுற்றுச்சூழலில் ஏற்படுத்தும் பாதிப்புகள் குறித்து ஆராயுமாறு நியூசிலாந்து நாட்டின் அப்ளைட் ஜியாலஜி அசோசியேட்ஸ் என்ற நிறுவனம் பணிக்கப்பட்டது. சுற்றுச்சூழலில் கணிசமான தாக்கத்தை இந்த சுரங்கம் ஏற்படுத்துகிறது என்று கண்டறிந்த அப்ளைட் ஜியாலஜி அசோசியேட்ஸ் பொதுமக்களுக்கு தீங்கு எதுவும் விளைக்கப்படவில்லை என்று கூறியது. ஆனால் பெங்குனா நில உரிமையாளர்கள் சங்கத்தின் செயலாளராக கடமையாற்றிய பிரான்சிஸ் ஓனாவிற்கு அது ஏற்புடையதல்ல. சுரங்கம் மூடப்பட வேண்டுமென்றும் அந்த பகுதி மக்களுக்கு $10 பில்லியன் ஈடு வழங்கப்பட வேண்டும் என்று கூறியதை கேட்ட சுரங்க நிறுவன அதிகாரிகள் ஏளனமாக சிரித்தார்கள். கோபம் கொண்ட பிரான்சிஸ் ஓனா அந்த கூட்டம் முடியும் முன்னரே வெளியேறினார். அவருக்கு நெருக்கமானவர்கள் சிலருடன் அந்த சுரங்க நிறுவனத்தில் வைக்கப்பட்டிருந்த வெடிபொருட்களில் 50 கிலோகிராம் வெடிபொருட்களை களவாடி கொண்டு வெளியேறினார். அன்று ஆரம்பித்தது போகன்வில் புரட்சிப்படை, போகன்வில் ரெவல்யூஷனரி ஆர்மி. தான் எதற்காக போராட ஆரம்பித்தார் என்று BBCக்கு வழங்கிய ஒரு நேர்காணலில் பிரான்சிஸ் ஓனா இவ்வாறு கூறுகிறார்.
My fighting on Bougainville based on these factors. One, we are fighting for man and his culture. And two, land and environment. And the third one is independent.
சுரங்கத்தின் செயற்பாடுகளை குறிவைத்து போகன்வில் புரட்சிப்படை தாக்கல்களை நடத்த எதிர் நடவடிக்கையாக பப்புவா நிகினி அரசு தனது இராணுவ படைகளை போகன்வில் பகுதிக்கு அனுப்பியது. அங்கிருந்த கிராமங்கள் அழிக்கப்பட்டன. சந்தேகத்தின் பேரில் ஆண்கள் பலர் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டார்கள் அல்லது கொல்லப்பட்டார்கள். பப்புவா நிகினி இராணுவத்தின் செயற்பாடு பிரான்சிஸ் ஓனாவின் போகன்வில் புரட்சிப்படைக்கு ஆதரவை அதிகரித்தது. அவர்களின் செயற்பாடுகள் குறித்து பப்புவா நிகினி அரசில் தற்போது அமைச்சராக கடமையாற்றும் சசீந்திரன் முத்துவேல்,
அவங்க ஒரு யூனிக்னு சொல்லலாம். இன்ன வே வந்து ஜெனரேட்டர் ஆப்ரேட் பண்ணது, பெரிய ஃபேக்டரி மேடு கன் மாதிரியே அவங்களே செஞ்சு பயன்படுத்தினது. அந்த மக்கள் வந்து ரொம்ப கிரியேட்டிவ், இன்ஜினியரிங் சைடாகட்டும், இப்போ நம்ம விடுதலை புலிகள் எப்படி அவங்களே டெக்னாலஜியெல்லாம் கிரியேட் பண்ணி பண்ணாங்களோ, அது மாதிரி அவங்க ஏகப்பட்ட டெக்னாலஜி கிரியேட் பண்ணி பண்ணாங்க. ரொம்ப ஒரு திறமையான மக்கள்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க கம்பேர்ட் டு எஸ்பெஷலி டெக்னாலஜியில். ஒர்க் ஷாப்பில் அவனே செஞ்சிருவான், அந்த அளவுக்கு திறமையா இருந்தாங்க. ஒருவேளை போராட்டம், வார், அந்த சிச்சுவேஷன்ல அவங்க தள்ளப்பட்டிருக்கலாம்.
ஆரம்ப நாட்களில் அனைத்து போகன்வில் மக்களும் போகன்வில் புரட்சி படைக்கு ஆதரவு வழங்கவில்லை என்கிறார் அரசியல் அவதானியும் சுதந்திர போராட்டங்கள் குறித்து கூர்மையாக அவதானித்து வருவருமான நிர்மானசன் பாலசுந்தரம்.
சுதந்திரத்திற்காக போகன்வில் மக்களினுடைய தாகம் எழுந்த பொழுது ஒட்டுமொத்த இனக்குழுமமும் ஒரு அணியில் திரளவில்லை. கணிசமானவர்களே இந்த போராட்டத்தில் தன்னம்பிக்கையுடன் போராட வேண்டுமென்ற முனைப்புடன் இறங்கினார்கள். இவர்களுக்கு அரசியல்வாதிகளும் ஏனைய ஆயுத குழுக்களும் இவர்களுடைய நடவடிக்கைகளுக்கு முட்டுக்கட்டை போட்டார்கள்.
போகன்வில் புரட்சிப்படை ஆரம்பித்த போராட்டம் பங்குனா சுரங்கத்தை மூட வைத்தது மட்டுமன்றி போகன்வில் மக்களின் சுதந்திரத்திற்கும் வழி கோலியது. அந்த சுதந்திர போராட்டம் ஏற்படுத்திய தாக்கத்தை இன்றும் வெளிப்படையாக காணலாம் என்கிறார் போகன்வில்ஸ் சீஃப் ரெஃபரண்டம் ஆபீசர், போகன்வில் மக்கள் கருத்து கணிப்பின் முதன்மை அதிகாரி Mauricio Claudio.
You can see the, still to this day, you can see the destruction, but you can also see the aftermath and the legacy of the conflict. I mean, you see people with very low human development levels, low education, and low incomes, directly attributed to the, you know, the closing of the mine and the elimination of economic opportunities. But you also see a great level of distrust.
போகன்வில் புரட்சிப்படையின் போராட்டம் எவ்வாறு வெற்றி கண்டது, பப்புவா நிகினி அரசாங்கத்தினால் மக்கள் கருத்து கணிப்பு எப்படி பார்க்கப்படும் என்பதுடன் போகன்வில் மக்களின் எதிர்காலம் என்ன என்பது குறித்து இந்த தொடரின் இறுதி நிகழ்ச்சியாக அடுத்த வாரம் பார்ப்போம்.
போகன்வில் நிகழ்ச்சி தயாரிப்பு குலசேகரம் சஞ்சயன்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.